கிறிஸ்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே மெய்ப்பொருள் இயேசுவே.
இக்காலை வேளையிலே வேத ஆராய்ச்சி நேயர்களை சமாதானம் என்று சொல்லி வாழ்த்துகிறோம். அன்பர்களே, வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிகளை தவறாமல் கேளுங்கள். நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எனவே இந்நிகழ்ச்சியை கேட்டு செவ்வையான வழியை தெரிந்து கொள்ளுங்கள்.
பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று 2 ராஜாக்கள் 24 அதிகாரம் 1 வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். யோசியாவின் காலத்திலே ஒரு அருமையான உயிர் மீட்சி நடைபெற்றது. ஆனால் தேவையில்லாமல் யுத்தத்திற்கு போய்க் கொண்டிருந்த பார்வோனை சந்திக்க போன பொழுது யோசியா கொலை செய்யப்பட்டு விட்டான். அவனுடைய குமாரன் யோவாகாஸ் 23 வயதாயிருந்து 3 மாதம் எருசலேமிலே அரசாண்டான். அப்பொழுது கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஆனால் பார்வோன் நேகோ வந்து எருசலேமிலே அவன் அரசாளாதபடி அவனை ரிப்லாவிலே பிடித்து அபராதம் சுமத்தி யோவாகாசை எகிப்திற்கு கொண்டு போய்விட்டான். அங்கே அவன் மரணமடைந்தான். அது மட்டுமல்ல, அந்த பார்வோன் நேகோ யோசியாவின் குமாரனாகிய எலியாக்கீமை யோசியாவின் ஸ்தானத்திலே ராஜாவாக வைத்துவிட்டு அவனுடைய பெயரை யோயாக்கீம் என்று மாற்றி அவனையும் கப்பம் கட்டும்படியாய் செய்துவிட்டு போய்விடுகிறான். இந்த யோயாக்கீம் 25 வயதாயிருந்து 11 வருடங்கள் எருசலேமிலே அரசாண்டான். அவனும் தன் பிதாக்கள் செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இப்பொழுது நாம் 24 அதிகாரத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம். 24-25 அதிகாரங்களிலே யூதாராஜ்யமும் சிறைப்பிடிப்பிற்குள்ளே செல்வதை பார்க்கப் போகிறோம். கவனியங்கள். 2 ராஜாக்கள் 24:1.
அவன் நாட்களிலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் வந்தான். யோயாக்கீம் 3 வருஷம் அவனை சேவித்து பின்பு அவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான்.
எகிப்தின் அரசனான பார்வோன் நேகோ யோயாக்கீமை அரசனாக்கியிருந்தான். ஆனால் பாபிலோனிலிருந்து நேபுகாத்நேச்சார் வந்து யோயாக்கீமை மேற்கொள்ளுகிறான். 3 வருடங்கள் அவனை சேவித்தான். பின்னர் நேபுகாத்நேச்சாருக்கு விரோதமாகவும் கலகம் பண்ணினான். வசனங்கள் 2-3 பாருங்கள்.
அப்பொழுது கர்த்தர் கல்தேயரின் தண்டுகளையும் சீரியரின் தண்டுகளையும் மோவாப்பியரின் தண்டுகளையும் அம்மோன் புத்திரரின் தண்டுகளையும் அவன் மேல் வரவிட்டார். தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே அவர் அவைகளை யூதாவை அழிக்கும்படிக்கு வரவிட்டார். மனாசே தன் எல்லா செய்கைகளினாலும் செய்த பாவங்களின் நிமித்தம் யூதாவை தமது சமூகத்தை விட்டு அகற்றும்படி கர்த்தருடைய கட்டளையினால் அப்படி நடந்தது.
நாம் ஏற்கனவே பார்த்தது போல மனாசே தீமையான ஒருவன். இந்த காலகட்டத்திலே ஷக்கீனா மகிமை ராஜ்யத்தை விட்டு எடுக்கப்படாமல் இருந்திருக்கும் என்றால் அது எடுக்கப்படும்படியாக அதற்கு பின் கேடான ஒரு காலம் வரவில்லை. ஏனென்றால் மனாசேயின் பாவங்களிலிருந்து மக்கள் மனம் திரும்பவில்லை. இப்பொழுது அவர்கள் சிறைப்பிடிப்பிற்குள்ளே செல்லப் போகிறார்கள். பாருங்கள், 2 ராஜாக்கள் 24:4.
அவன் சிந்தின குற்றமற்ற இரத்தத்திற்காகவும் எருசலேமை குற்றமற்ற இரத்தத்தால் நிரப்பினதற்காகவும் கர்த்தர் மன்னிக்க சித்தமில்லாதிருந்தார்.
கர்த்தர் எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறார் என்பது உண்மைதான். ஆனால் ஒரு பாவி அவரிடத்திலே மனம் திரும்பி வர வேண்டும். ஆனால் சில பாவங்கள் மன்னிக்கப்பட முடியாது. இயேசு கிறிஸ்து எல்லா பாவங்களுக்காகவும் மரித்திருந்தாலும் அவரிடத்திலே மனம் திரும்பி வராதவர்களுடைய பாவங்களை அவர் மன்னிக்க முடியாது. அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த முழு உலகத்திலேயும் நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஏனென்றால் என்னுடைய பாவத்திற்காகவும் உங்களுடைய பாவத்திற்காகவும் தண்டனையை அவர் அனுபவித்திருக்கிறார். வேறு யார் நம்முடைய பாவத்தை மன்னிக்க முடியும்? அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். 2 ராஜாக்கள் 24:6 பார்க்கும்பொழுது யோயாக்கீம் மரணமடைந்த பின்னர் அவனுடைய குமாரனாகிய யோயாக்கீன் அவனுடைய ஸ்தானத்திலே ராஜாவாகிறான். வசனம் 7 பார்க்கும்பொழுது எகிப்தின் ராஜா அதற்கு பிறகு தன்னுடைய தேசத்தை விட்டு வரவில்லை. ஏனென்றால் எகிப்தின் நதியிலிருந்து ஐபிராத்து நதி மட்டும் எகிப்து ராஜாவுக்கு இருந்த எல்லா இடங்களையும் பாபிலோன் ராஜா பிடித்துக் கொண்டான். அருமையானவர்களே, இந்த நிலப்பரப்பைத்தான் கர்த்தர் ஆபிரகாமுக்கு அவருடைய சந்ததிக்கு வாக்கு பண்ணியிருந்தார். இஸ்ரவேலுக்கு பதிலாக ஏன் பாபிலோன் இந்த நிலப்பரப்பை கைப்பற்றிக் கொண்டது? பாருங்கள், 2 ராஜாக்கள் 24:8-9.
யோயாக்கீன் ராஜாவாகிற போது 18 வயதாயிருந்து எருசலேமிலே 3 மாதம் அரசாண்டான். எருசலேம் ஊரானாகிய எல்லா தானின் குமாரத்தியான அவன் தாயின் பேர் நெகுஸ்தாள். அவன் தன் தகப்பன் செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான்.
கவனித்தீர்களா? இதுதான் காரணம். அவர்கள் தொடர்ந்து பாவத்திலேயும் தேவனுக்கு விரோதமான கலகத்திலேயும் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் கீழ்ப்படிந்தால் அந்த தேசத்திலே சுகமாக வாழலாம் என்றுதான் வாக்கு கொடுத்திருந்தார். இப்பொழுதும் அந்த நிலம் அவர்களுக்கு சொந்தமானதா? ஆம், அது அவர்களுக்குரியதுதான். ஆனால் கீழ்ப்படிந்தால் மட்டுமே அது அவர்களுக்கு சொந்தம் என்பதை கர்த்தர் ஏற்கனவே கூறிவிட்டார். அவர்கள் அவருக்கு கீழ்ப்படியவில்லை. எனவே இப்பொழுது தேசத்தை விட்டு அப்புறப்படுத்தப்படுகிறார்கள். இரண்டு ராஜாக்கள் 24 அதிகாரம் 10-12 வசனம் வரை பாருங்கள்.
அக்காலத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரின் சேவகர் எருசலேமுக்கு வந்தார்கள். நகரம் முற்றுகை போடப்பட்டது. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருடைய சேவகர் நகரத்தை முற்றுகை போடுகையில் அவன் தானும் அதற்கு விரோதமாய் வந்தான். அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனும் அவன் தாயும் அவன் ஊழியக்காரரும் அவன் பிரபுக்களும் பிரதானிகளும் பாபிலோன் ராஜாவினிடத்திற்கு புறப்பட்டு போனார்கள். அவனை பாபிலோன் ராஜா தன் ஆளுகையின் 8 வருஷத்திலே பிடித்துக் கொண்டான்.
ராஜாவும் பிரபுக்களும் பிரதானிகளும் முதலாவதாக பாபிலோனுக்கு பிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள். இது கிறிஸ்துவுக்கு முன் 605 ஆண்டிலே நடைபெற்ற காரியம். வசனங்கள் 13-15 வரை பாருங்கள்.
அங்கே இருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் சகல பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரமனையின் பொக்கிஷங்களையும் எடுத்துக்கொண்டு இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தில் உண்டாக்கியிருந்த பொன் பணிமுட்டுகளையெல்லாம் கர்த்தர் சொல்லியிருந்தபடியே உடைத்து போட்டு எருசலேமியர் அனைவரும் சகல பிரபுக்களும் சகல பராக்கிரமசாலிகளுமாகிய 10,000 பேரையும் சகல தச்சரையும் கொல்லரையும் சிறைப்பிடித்துக் கொண்டு போனான். தேசத்தில் 7 ஜனங்களே அல்லாமல் வேறொருவரும் மீதியாயிருக்கவில்லை. அவன் யோயாக்கீனையும் ராஜாவின் தாயையும் ராஜாவின் ஸ்திரீகளையும் அவன் பிரதானிகளையும் தேசத்தின் பராக்கிரமசாலிகளையும் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பிடித்துக் கொண்டு போனான்.
இது மிகவும் துக்கமான ஒரு நிகழ்ச்சியாகும். தொடர்ந்து 2 ராஜாக்கள் 24 அதிகாரம் 17-19 வசனம் வரையும் பார்ப்போம்.
அவனுக்கு பதிலாக பாபிலோன் ராஜா அவன் சிறிய தகப்பனாகிய மத்தனியாவை ராஜாவாக வைத்து அவனுக்கு சிதேக்கியா என்று மறுபேரிட்டான். சிதேக்கியா ராஜாவாகிற போது 21 வயதாயிருந்து 11 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். லிப்னா ஊரானாகிய எரேமியாவின் குமாரத்தியான அவன் தாயின் பேர் அமுத்தாள். யோயாக்கீம் செய்தபடியெல்லாம் அவனும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான்.
சிதேக்கியா யோயாக்கீனுடைய சித்தப்பா. ஆனால் அவனும் இப்படி மக்கள் எல்லாரும் சிறைப்பிடிக்கப்பட்டபடியினாலே ஒரு நல்ல அரசனாக கடவுளுக்கு பயந்து வாழ்வான் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படி இல்லை பிரியமானவர்களே. பிரச்சனைகள் ஒருவருக்கு வரும்பொழுது அது ஒரு தனி மனிதனுக்கு 2 விதமான விளைவுகளை உண்டு பண்ண முடியும். ஒன்று, அது அவனை மென்மையானதாக மாற்ற முடியும், அல்லது கடினமானவனாக மாற்ற முடியும். ஒன்று, அந்த பிரச்சனைகள் உங்களை கர்த்தருக்கு பக்கத்திலே இழுக்க வேண்டும், அல்லது கர்த்தரை விட்டு உங்களை தூரமாக பிரிக்க வேண்டும். கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்த பின்னர் நீங்கள் முன்பு போலவே இருப்பதில்லை. இந்த இரண்டில் ஒன்று உங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிறது. சூரியனுடைய ஒளி மெழுகை உருகப்படுகிறது. அதே நேரத்திலே சூரியனுடைய ஒளியானது களிமண்ணை கடினமாக்குகிறது. 2 ராஜாக்கள் 24 அதிகாரம் 20 வசனம்.
எருசலேமையும் யூதாவையும் கர்த்தர் தம்முடைய சமூகத்தை விட்டு அகற்றி தீர்மளவும் அவைகளின் மேலுள்ள அவருடைய கோபத்தினால் இப்படி நடந்ததும் அல்லாமல் சிதேக்கியா பாபிலோனிலே ராஜாவுக்கு விரோதமாக கலகமும் பண்ணினான்.
மீண்டுமாக கள்ள தீர்க்க தரிசிகள் கர்த்தர் நம் பக்கத்திலே இருக்கிறார் என்றுதான் கூறினார்கள். ஆனால் கர்த்தர் இஸ்ரவேலின் பக்கத்திலே இல்லை. அது மட்டுமல்ல, இஸ்ரவேலரும் கர்த்தரின் பக்கத்திலே இல்லை. நாம் யூகிப்பதை குறித்து மிக கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். சிலர் இவ்வாறு சொல்வதை கேட்டிருக்கிறேன், அதாவது நான் இந்த குறிப்பிட்ட காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன், ஏனென்றால் இது கர்த்தருடைய சித்தம் என்று எனக்கு தெரியும், எனக்கு அவர் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்வார்கள். இவ்வாறு சொல்லிக்கொண்டு அவர்கள் தங்களுடைய மனதிலே இருக்கிற எல்லா காரியங்களையும் செயல்படுத்த ஆரம்பிப்பார்கள். பின்னர் தோல்வியடைவார்கள். கர்த்தர் அதிலே இல்லை பிரியமானவர்களே. எத்தனையோ ஊழியங்கள் பணித்தளத்திற்கு சென்றுவிட்டு நான் அப்படி புறப்பட்டு போனது தவறான ஒரு தீர்மானமா என்று யோசிக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை கேட்டால் அது கர்த்தருடைய சித்தம்தான் என்று திட்டமாக நினைத்தேன் என்றும் பின்னர் சொல்வார்கள். கர்த்தர் திட்டமும் தெளிவுமாய் வெளிப்படுத்தாத காரியத்தை குறித்து இது கர்த்தருடைய சித்தமாக இருக்கலாம் என்று எண்ணிக்கொண்டு நாம் செயல்படக்கூடாது. கர்த்தர் நம் பட்சத்திலே இருக்கிறார் என்பதை நாம் உறுதி செய்து கொள்வது மட்டுமல்ல, நாமும் அவர் பாதத்திலே இருக்கிறோமா, அவருடைய வசனத்தின்படி வாழ்கிறோமா என்பதையும் கருத்திலே கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் யூதாவின் பிரச்சினை. பிரியமானவர்களே, அவர்கள் கர்த்தரை விட்டு தூரமானவர்களாய் இருந்தார்கள். ஆனால் தங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் அவர் என்னை பாதுகாப்பார் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். இரண்டு ராஜாக்கள் 25 அதிகாரத்திலே யூத மக்களின் இறுதியான சிறைப்பிடிப்பை குறித்து பார்க்கிறோம். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் 3 முறை எருசலேமிற்கு எதிராக வந்தான். அரசனையும் பிரபுக்களையும் பிரதானிகளையும் முதலாவது பிடித்துக் கொண்டு போய்விட்டான். பின்னர் படை வீரர்களையும் திறமையான தச்சரையும் கொல்லரையும் கொண்டு போய்விட்டான். ஆனால் பட்டணத்தை இடித்து போடவில்லை. 3 முறை வரும்பொழுதுதான் பட்டணம் இடிக்கப்பட்டது. நேபுகாத்நேச்சார் சிதேக்கியாவை யூத அரசனாக்கினான். ஆனால் சில ஆண்டுகளுக்கு பிறகு சிதேக்கியா நேபுகாத்நேச்சாருக்கு விரோதமாக கலகம் செய்தான். இப்பொழுது 3 முறையாக இறுதியாக யூதாவை அழிக்கும்படியாக நேபுகாத்நேச்சார் வருகிறான். பாருங்கள், 2 ராஜாக்கள் 25:2.
அவன் ராஜ்யபாரம் பண்ணும் 9வருஷம் 10வது மாதம் 10வது தேதியிலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரும் அவனுடைய எல்லா ராணுவமும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து அதற்கு எதிரே பாளையம் இறங்கி சுற்றிலும் அதற்கு எதிராக கொத்தளங்களை கட்டினார்கள். அப்படியே சிதேக்கிய ராஜாவின் 11வது வருஷம் மட்டும் நகரம் முற்றுகை போடப்பட்டிருந்தது.
இங்கே மிக திட்டமும் தெளிவாக இன்றைக்கு எருசலேம் முற்றுகையிடப்பட்டது என்பது குறிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இது முக்கியமான ஒரு முற்றுகையாகும். எருசலேமின் முடிவின் ஆரம்பம் இது. 2 ராஜாக்கள் 25:3.
4வது மாதம் 9வது தேதியிலே பஞ்சம் நகரத்திலே அதிகரித்து தேசத்தின் ஜனத்திற்கு ஆகாரம் இல்லாமற் போயிற்று. நகரத்தின் மதிலில் திறப்பு கண்டது.
இப்படி முற்றுகை போடப்பட்டிருந்த நாட்களின் துக்கமான காரியங்களை குறித்து, வேதனைகளை குறித்து புலம்பலின் புத்தகத்திலே நாம் வாசிக்கலாம். சரி, வசனங்கள் 4 முதல் 6 வரை பாருங்கள்.
அப்பொழுது கல்தேயர் நகரத்தை சூழ்ந்திருக்கையில் யுத்த மனுஷர் எல்லாரும் ராத்திரி காலத்தில் ராஜாவுடைய தோட்டத்தின் வழியாய் 2 மதில்களுக்கு நடுவான வாசலால் தப்பி அவர்களும் ராஜாவுமாய் சமனான பூமியை நோக்கி ஓடிப்போனார்கள். கல்தேயரின் ராணுவத்தார் ராஜாவை பின்தொடர்ந்து எரிகோவின் சமனான பூமியில் அவனை பிடித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ராணுவம் எல்லாம் அவனை விட்டு சிதறிப் போயிற்று. அவர்கள் ராஜாவை பிடித்து அவனை ரிப்லாவில் இருக்கிற பாபிலோன் ராஜாவினிடத்துக்கு கொண்டு போய் அவனை நியாயம் தீர்த்து,
எதிரி படைகள் நகரத்தை உடைத்து உள்ளே வருகிறது. இதேவேளையிலே படை வீரர்களும் ராஜாவும் தப்பிச் செல்ல முற்படுகிறார்கள். ஆனால் பிடிக்கப்படுகிறார்கள். எரேமியா இந்த எருசலேமின் வீழ்ச்சியை குறித்து முன் அறிவித்திருந்தார். இப்படி இவர் உண்மையை மக்களுக்கு சொன்னபடினாலே தேச துரோகி என்ற பட்டத்தையும் பெற்றிருந்தார். 2 ராஜாக்கள் 25:7 பாருங்கள்.
சிதேக்கியாவின் குமாரரை அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டி சிதேக்கியாவின் கண்களை குருடாக்கி அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டு அவனை பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள்.
இந்த மனிதன் கள்ள தீர்க்கதரிசிகளினாலேயே ஏமாற்றப்படுகிறான். ஆனால் கர்த்தருடைய தீர்க்கதரிசியின் சத்தத்தை இவன் கேட்கவில்லை. எனவே இவன் சிறை கைதியாக கொண்டு போகப்பட்டான். அவனுடைய கண்கள் குருடாக்கப்பட்டன. பாருங்கள், 2 ராஜாக்கள் 25:9.
கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவின் அரமனையையும் எருசலேமின் சகல கட்டடங்களையும் பெரிய வீடுகள் எல்லாவற்றையும் அக்கினியால் சுட்டெரித்து விட்டான்.
எருசலேமின் கலகத்தினாலே நேபுகாத்நேச்சார் எருசலேமை சுட்டெரித்து அழித்து போட்டான். இவ்வளவு அதிகமாக அழிவை ஏற்படுத்தியபடினாலே 70 பிறகு நெகேமியா திரும்ப வந்து பார்க்கும்பொழுது அது அத்தனை கேடான ஒரு நிலைமையிலே காணப்பட்டது. என்றாலும் அவன் மக்களை தட்டி எழுப்பினான். அங்கே நெகேமியா அதிகமாக மேற்கொள்ள வேண்டியதாக இருந்தது சோர்வுதான். நேபுகாத்நேச்சாரின் படையானது அத்தனை பெரிய அழிவை ஏற்படுத்தியிருந்தது. கள்ள தீர்க்கதரிசிகளின் பட்டணம் அழிக்கப்பட்டது. கர்த்தர் அதை அழிக்கப் போவதில்லை என்று சொன்னார்கள். ஆனால் கள்ள தீர்க்கதரிசிகளாய் இருந்தபடியினாலே அவர்கள் சொன்னது நடைபெறவில்லை. இன்றைக்கும் இப்படி பொய்யான தீர்க்க தரிசனங்களை உரைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். கிறிஸ்தவ தேசம் என்று அழைக்கப்படுகிற தேசங்களோடு கர்த்தர் இருக்கிறார், அவர்களுக்கு தீமை வராது என்று சொல்கிறார்கள். ஆனால் கர்த்தர் ஒரு தேசத்தோடு இருந்தாலும் தேசத்தின் மக்கள் கர்த்தரோடு இல்லை என்றால் நிச்சயமாகவே அழிவு உண்டு. பிரியமானவர்களே, இஸ்ரவேல் தேசத்திலே யூதா ராஜ்யம் கர்த்தருடையதாக இருந்தாலும் அவர்கள் கர்த்தரை விட்டு தூரம் போனபடினாலே கர்த்தர் அவர்களுக்குள்ளே இந்த அழிவை அனுப்பினார். இது மிக துக்கமான ஒரு காரியம். இது நல்ல பெரிய ஒரு எச்சரிக்கையாகவும் ஒரு பாடமாகவும் இருக்கிறது. கர்த்தருடைய ஜனம் என்று பெயர் பெற்றிருப்பதனாலே எதையும் செய்யலாம் என்று எண்ண எனக்கு உரிமை இல்லை. கர்த்தரின் பட்சத்திலே கர்த்தரின் பட்சத்திலே என்று சொல்லிக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமான காரியங்களை நான் செய்வேன் என்றால் கர்த்தர் என்னையும் தண்டிப்பார் என்பதை நான் மறந்து போகக்கூடாது. இரண்டு ராஜாக்கள் 25 அதிகாரம் 10 முதல் 12 வசனம் என்ன சொல்கிறது? தங்களுக்கு பயனற்றவர்கள் என்று எண்ணியவர்களை எருசலேமிலே விட்டு சென்று விட்டார்கள். அது மட்டுமல்ல, எகிப்திலே தொடர்ந்து பயிரிடும் பணி தொடர வேண்டும், அப்பொழுதுதான் தங்களுக்கான கப்பத்தை தொடர்ந்து அவர்கள் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் எண்ணினார்கள். பாருங்கள், இரண்டு ராஜாக்கள் 25:13-14 வசனங்கள்.
கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த வெண்கல தூண்களையும் அதில் இருந்த ஆதாரங்களையும் கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த வெண்கல கடல் தொட்டியையும் கல்தேயர் உடைத்து போட்டு அவைகளின் வெண்கலத்தை பாபிலோனுக்கு எடுத்துக்கொண்டு போனார்கள். செப்பு சட்டிகளையும் சாம்பல் பாத்திரங்களையும் கத்திகளையும் தூபக்கலசங்களையும் ஆராதனை கடுத்த சகல வெண்கல பணிமுட்டுகளையும் எடுத்துக்கொண்டார்கள்.
நேபுகாத்நேச்சாரின் படையானது பூரணமாக எருசலேமை துடைத்து விட்டது. பட்டணம் அக்னியினாலே அழிக்கப்படும் முன்னதாக அது துடைத்து எடுக்கப்பட்டது என்று சொல்லலாம். எல்லா செல்வ செழிப்புகளும் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டது. நாம் தானியேலின் புத்தகத்தை கற்றுக்கொள்ளும்பொழுது இந்த பாத்திரங்கள் எல்லாம் பாபிலோனிலே வைக்கப்பட்டிருப்பதை குறித்தும் பெல்ஷாசார் அதை பெரிய விருந்துக்கு எடுத்து பயன்படுத்தியதை குறித்தும் பார்க்கலாம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, எருசலேம் 27 முறை அழிக்கப்பட்டதாக சரித்திரம் கூறுகிறது. ஒவ்வொரு முறையும் அந்த இடிபாடுகளின் மேலேயே மீண்டும் மீண்டுமாக அது கட்டப்பட்டிருக்கிறது. இந்த அநேகர் வாருங்கள் எருசலேமிற்கு போவோம், இயேசு நடந்த அதே பாதையிலே நாமும் நடப்போம் என்று சொல்லுவார்கள். அருமையானவர்களே, நீங்கள் இயேசு நடந்த பாதையிலே நடக்கப் போவதில்லை. ஏற்கனவே பலமுறை நகரம் அழிக்கப்பட்டபடியினாலே அந்த இடிபாடுகளுக்கு மேலே மேலேதான் திரும்ப திரும்ப எருசலேம் கட்டப்பட்டிருந்தது. சில இடங்களிலே 20 அடிக்கு கீழே அல்லது 25 அடிக்கு கீழே, இன்னும் சில இடங்களிலே 45 அடிக்கும் கீழேதான் இயேசு வாழ்ந்த நகரம் இருக்கிறது. எருசலேமிலே விட்டு செல்லப்பட்ட ஜனங்களை ஆளும்படியாக கெதலியாவை நேபுகாத்நேச்சார் பொறுப்பிலே வைத்து செல்கிறான். இந்த குறிப்பிட்ட காலத்திலே கெதலியாவின் செய்தியையும் எரேமியாவின் செய்தியையும் மக்கள் கேட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள், கல்தேயரை சேவியுங்கள், தேசத்திலிருந்து பாபிலோன் ராஜாவை சேவியுங்கள், அப்பொழுது நன்மை உண்டாகும் என்று சொன்னார்கள். ஆனால் ஜனங்களோ அதற்கு மாறாக கெதலியாவை கொலை செய்தார்கள். நடந்தது என்ன பாருங்கள், 2 ராஜாக்கள் 25:25-26 வசனங்கள்.
7 மாதத்திலே ராஜவம்சத்திலே பிறந்த எலிசாமாவின் குமாரனாகிய நெத்தனியாவின் குமாரன் இஸ்மவேல் 10 மனுஷரோடே கூட வந்து கெதலியாவையும் அவனோட மிஸ்பாவிலிருந்த யூதரையும் கல்தேயரையும் வெட்டி கொன்று போட்டான். அப்பொழுது சிறியோரும் பெரியோருமாகிய ஜனங்கள் யாவரும் சேனாபதிகளும் கல்தேயருக்கு பயந்ததினாலே எழுந்து புறப்பட்டு எகிப்திற்கு போனார்கள்.
வந்த பிரச்சனையினாலே அநேகர் எகிப்திற்கு ஓடி போய்விட்டார்கள். எரேமியாவும் கூட்டத்தோடு கூட்டமாக எகிப்திற்குத்தான் சென்றார். அவர் செல்ல விரும்பவில்லை, ஆனால் கட்டாயப்படுத்தி கொண்டு போகப்பட்டிருக்கிறார். 2 ராஜாக்கள் 25 அதிகாரம் 27-30 வசனம் வரை பாருங்கள்.
யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனுடைய சிறையிருப்பின் 37 வருஷம் 12 மாதம் 27 தேதியிலே ஏவில் மெரோதாக் என்னும் பாபிலோன் ராஜா தான் ராஜாவான வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனை சிறைச்சாலையிலிருந்து புறப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்தி அவனுடைய அன்பாய் பேசி அவனுடைய சிங்காசனத்தை தன்னோடே பாபிலோனிலிருந்து ராஜாக்களின் சிங்காசனங்களுக்கு உயரமாக வைத்து அவனுடைய சிறைச்சாலை வஸ்திரங்களை மாற்றினான். அவன் உயிரோடு இருந்த சகல நாளும் நித்தம் தனக்கு முன்பாக போஜனம் பண்ணும்படி செய்தான். அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவனுடைய செலவுக்காக ராஜாவினால் கட்டளையான அனுதின திட்டத்தின்படி அனுதினமும் கொடுக்கப்பட்டு வந்தது.
மெரோதாக் பாபிலோனின் அரசனான பொழுது யூதாவின் ராஜாவான யோயாக்கீனை சிறையிலிருந்து வெளிப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்தினான். அருமையானவர்களே, யூத ராஜாக்களின் பரம்பரை முடிவடையும் விதம் ஆர்வம் தரக்கூடியதாக இருக்கிறது. சிறையிலே இருந்த வயதான அரசனான யோயாக்கீன் சிறையிருப்பிலே 37 வருஷத்திலே இரக்கம் காட்டப்பெற்றான். தாவீதின் வம்சத்திலே வந்த கடைசி அரசன் பாபிலோனிலே வயது முதிர்ந்த நிலையிலேயும் மதிப்பு பெற்றவனாக மாறுகிறான். அருமையானவர்களே, கர்த்தர் தீர்க்கதரிசிகளை கொண்டு ராஜாவையும் மக்களையும் எச்சரித்த பொழுது அவர்கள் தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடாமல் தொடர்ந்து பாவத்திலும் அக்கிரமத்திலேயும் ஜீவித்தபடியினாலே கர்த்தர் அவர்கள் மேல் இந்த பெரிய அழிவை கொண்டு வந்தார். இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மேலும் மேலும் பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தம் அடைவதற்கு பதிலாக கர்த்தருடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணி தொடர்ந்து பாவத்திலே வாழ்வோம் என்றால் கர்த்தர் நியாய தீர்ப்பை கொண்டு வருவார். கர்த்தருடைய ஊழியக்காரர்களும் கர்த்தருடைய வசனமும் நம்மை எச்சரிக்கும் பொழுது நாம் உணர்வடைந்து மனம் திரும்ப கர்த்தர் நம்மை எதிர்பார்க்கிறார். கர்த்தர் நம்ம அருகிலே இருக்கிறார். இந்த எண்ணத்தோடு கூட நாம் வாழ்ந்தாலும் நாம் அவருக்கு அருகிலே வாழுகிறோமா என்பதை குறித்த உறுதி உள்ளவர்களாக வாழ வேண்டும். கர்த்தர் என் பட்சத்தில் என்று சொல்லிக்கொண்டே கர்த்தருடைய வசனம் தெளிவாய் பாவம் என்று சொல்கிற காரியங்களிலே வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் கர்த்தர் நம் பக்கத்திலே இல்லை என்பதை வெகு சீக்கிரமாக கண்டுகொள்ளும் நிலைமை வரும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, யூதாவை நீர் எத்தனை அதிகமாக நேசித்தீர் ஐயா, அவர்களை எத்தனை முறை நீர் எச்சரித்தீர், ஆனாலும் தொடர்ந்து உமக்கு விரோதமான பொல்லாப்பை செய்கிறவர்களாக உம்மை தொழுது சேவிக்க வேண்டிய இடத்திலே நீர் அருவறுத்த காரியங்களை தொழுது சேவிக்க முடியாய் தங்களை அர்ப்பணித்தபடினாலே நீர் அவர்களையும் தண்டித்தீர் என்பதை அறிந்து கொள்கிறோம். இன்றும் வாழ்கிற எங்களுக்கு இது ஒரு எச்சரிப்பின் செய்தியாயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய திருச்சபை என்று அழைக்கப்படுகிற ஒவ்வொரு திருச்சபைகளையும் கர்த்தர்தாமே பரிசுத்தப்படுத்தி உயிர் மீட்சியை அனுப்பி மெய்யான மனம் திரும்புதலை மக்களுக்குள்ளே கொடுத்து உண்மையும் உத்தமமான சாட்சிகளாய் வாழ அனுக்கிரகம் பண்ணும். கிறிஸ்தவர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்கிற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை போல வாழ தங்களை அர்ப்பணித்தவர்களாக, பொறுமை உள்ளவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக, உம்முடைய விருப்பத்தையே நிறைவேற்றுகிறவர்களாக வாழ கர்த்தர்தாமே காத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற யாராவது தங்களுடைய வாழ்க்கையிலே உமக்கு விரோதமாய் சென்று கொண்டிருக்கிற காரியத்தை இப்பொழுது நீர் அவர்களுக்கு உணர்த்துவீர் என்றால் அதை உண்மையாக உணர்ந்து மனம் திரும்ப நீரே உம்முடைய தூய ஆவியானவரின் வல்லமையை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற எந்த சகோதரனாவது சகோதரியாவது உம்முடைய சத்தத்தை கேட்டு அதை அலட்சியம் பண்ணி கடந்து சென்று விடாதபடி கர்த்தர்தாமே இன்றைக்கும் காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். மார்க்கு 11:24